السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. الله من الذي يرحمه عند التحوذرك ليه நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன், வசியத்தம் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுவை அஞ்சி வாழுவது, இறையற்ற முடியவனாக வாழுவது, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிந்து அடியானாக உலகத்தில் வாழுவது அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படையான விடயமாக அமைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவெல்லாம் முடியுமோ, எப்படியெல்லாம் முடியுமோ, அந்த அளவுக்கு இறைவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுவது போன்று, எப்படி அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் பல விதமாக எங்களை பணித்துக் கொண்டிருக்கிறது, எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சுவது என்பது அல்லாஹ் எங்களின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய கண்ட்ரோல், எங்களுடைய கட்டுப்பாடு அவனுடைய கையில் தான் இருக்கிறது. அவன் நாடியதை செய்யக்கூடியவன், நாடியவர்களை உயர்த்தக்கூடியவன், நாடியவர்களை தாழ்த்தக்கூடியவன், உயர்த்தக்கூடியவன், தாழ்த்தக்கூடியவன், ஆட்சியை திருத்தக்கூடியவன், ஆட்சியை திருங்கி எடுக்கக்கூடியவன். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்த முடியுமோ குர்ஆனில், அப்படியெல்லாம் எங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் அவன் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய விதங்கள் ஆச்சரியமானது. يُسْقَى بِمَاءٍ فَاحِ بِمَاءٍ وَاحِدٍ وَنُفَضِّلُ بَعْضَهَا عَلَى بَعْضٍ فِي الْأُكُلِ. ஒரே வகையான தண்ணீரை நாங்கள் இந்த உலகத்துக்கு மழையாக பொழிய வைக்கின்றோம். ஒரே விதமான தண்ணீர் உலகத்துக்கு மழையாக கொட்டுகின்றது. ஆனால் பயிர்கள், மரங்கள், மட்டைகள், தானியங்கள், உங்களுக்கு தரக்கூடிய பல வர்க்கங்கள், உங்களுக்கு தரக்கூடிய உணவு பந்தங்கள் பல வகையான ருசி வசனை உள்ளதாக இருக்கிறது. இதை செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை பறைசாட்டிக் கொண்டிருக்கிறான், தன்னை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் பெருமை சொந்தம், அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, அவனுக்குத்தான் சொல்லக்கூடிய சட்டருமை கொண்டவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை அஞ்சி, அல்லாஹுவை பயந்து, யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ வைத்தது போன்று என்னை உலகத்தை விட்டு என்னுடைய உயிரை வாங்கும் பொழுதும்,
என்னை ஒரு முஸ்லீமாகவே மௌத்தாக்கி விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். ஏனென்று சொன்னால் அன்புக்குரிய நண்பர்களே, உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வதை விடவும் முஸ்லீமாக மரணிப்பது முக்கியம். அனைத்து முஸ்லிமோடு நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாக வேண்டாம். நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்துவிட்டு அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலை தூரம் ஒரு மூலமாகத்தான் இருக்கும். அவருடைய முடிவு கட்ட முடிவாக ஆகலாம் என்பதை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ மனிதர்கள், அவர்களுக்கு நாங்கள் தீர்ப்பு வழங்கியிருப்போம், இவர்கள் நரகவாதி என்பதாக, இவர்கள் வடிகட்டவர்கள் என்பதாக, இவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கும் நரகத்துக்கு விட இருக்கக்கூடிய தொலை தூரம் ஒரு மூலமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு தௌபாவை அல்லாஹ் நசீவாக்கிவிட்டால் அவன் சுவர்க்கவாதியாக மாறிவிடுவான், அவன் சுவர்க்கத்துக்குரியவனாக மாறிவிடுவான். எனவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்தில் முஸ்லீமாக உன்னை அஞ்சு வாழக்கூடிய ஒருவனாக வாழ வைத்தது போன்று அதே நிலையில் எனக்கு மௌத்தையும் தந்துடுவாயாக, எனக்கு அந்த முடிவையும் நிச்சயமாக்குவாயாக என்று சொல்லி நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சையினா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அவர்கள் கடைசியாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவையும் சொல்லியிருக்கிறார். சையினா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடைசியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டது ஆலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்ன துஆ கேட்டார்கள்? ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியி பித் துன்யா வல் ஆஹிரா என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கு, எனக்கு ஆட்சியை தந்தாய், எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாய், எனக்கு அறிவு என்று சொல்லக்கூடிய செல்வத்தை தந்திருக்கிறாய், எனக்கு கனவுகளுக்கு தாத்பரியம் செல்லக்கூடிய அறிவையும் கற்றுத் தந்திருக்கிறாய், நீதான் உலகத்தை ஆளக்கூடியவன், நீதான் உலகத்தை நிர்வகிக்கக்கூடியவன், என்னை மௌத்தாக்கும் பொழுது முஸ்லீமாக மௌத்தாக்கியது ஒரு நபியினுடைய துஆ. ஒரு நபி மாத்திரமல்ல, நபிமானுடைய பரம்பரையில் வந்தவருடைய துஆ. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுவது போன்று ஒரு முஸ்லீமாக மௌத்தாகுவதற்கும் நாங்கள் முடிய வேண்டும், முயற்சிக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்ல முடிவுகளை விஷயமாக்குவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தெரியாதே, நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து எங்களுக்கெல்லாம் ஒரு பிரத்யேகமான ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுங்கள். எப்படி நுழைய வேண்டும்? காஃபா, பரிபூர்ணத்துவம் பெற்ற நிலையில் அங்க சம்பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் பக்கராவில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, இந்த ஆயத்தை மையமாக வைத்து இன்றைய ஜும்மாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆயத்தில் படிக்க வேண்டிய மூணு பாடங்கள் இருக்கு. இஸ்லாத்துக்குள்ளே வந்து சேருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் யாரை அழைக்கிறார்? இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுங்கள், இஸ்லாத்தை முழுமையான தோற்றத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் முதலாவது யாருக்கு தெரியுமா சொல்லுகின்றான்? என்னையும் உங்களையும் பார்த்து, யா அய்யுஹல் லதீன ஆமனு, அல்லாஹ் விழிக்கும் பொழுது, யா அய்யுஹல் நாஸ், யா அய்யுஹல் லதீன கஃபரு, யா அஹ்லல் கிதாப் என்று சொல்லாமல், யா அய்யுஹல் நாஸ் என்று சொல்லாமல், யா இபாதி என்று சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, கயாமத்தை கொண்டு, சுவர்க்கத்தை கொண்டு, நரகத்தை கொண்டு, விசுவாசம் கொண்ட, ஈமான் கொண்ட, என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, தௌஹீதுடையவர்களே, ஏகத்துவவாதிகளே, கபலை நம்பியவர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் விழிக்கிறான். யாரை பார்த்து? என்னை பார்த்து விழிக்கிறான், உங்களை பார்த்து விழிக்கிறான். அவன் சொல்லுகிறான், யார் அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, என்ன சொல்லுகிறான்? அடுத்தது நோபு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாம், சொன்னது போல அல்லாஹ் சொல்லுகிறான், கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து சேருங்கள். அப்படிப்பட்ட இஸ்லாம் என்ன இஸ்லாம்? அந்த இஸ்லாம் எங்கிருக்கிறது? அந்த இஸ்லாத்துக்குரியவனாக நான் இருக்கிறேனா நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த இஸ்லாம் எந்த இஸ்லாம்? அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் இஸ்லாத்தில் இஸ்லாத்தை உலமாக்கு இஸ்லா இஸ்லாமிய கோட்பாடுகளை ஐந்து வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று இருக்கிறது ஏகத்துவம், அகீதா என்று சொல்லுவோம், விசுவாசம் என்று சொல்லுவோம், நம்பிக்கை என்று சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பகுதியில் நாங்கள் அனைவர்களும் நிரப்பமானவர்கள். அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹவை காணாமலேயே, அவருடைய அவாவை கண்ணால் பார்க்காமலேயே, குர்ஆன் இறங்குவதை கண்ணால் காணாமலேயே, நபிமார்களுடைய இருப்பை நபிமார்களை கண்ணால் காணாமலேயே நாங்கள் அவர்களை கொண்டெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவைகளை நம்புகின்றோம், உண்மைப்படுத்துகின்றோம், உண்மைப்படுத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, இபாதாக்களுடைய பகுதி, வணக்க வழிபாடுகளுடைய பகுதி. தோஷம் என்று சொல்லுவோம் வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகளை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். பலருடைய உழைப்பு, அனைவருடைய உழைப்பு, பல அமைப்புகளுடைய உழைப்பு, பல ஜமாத்துகளுடைய உழைப்பு, பல தலீபாக்களுடைய உழைப்பு, அன்புக்குரிய சகோதரே, அனைவருடைய ஒரு கூட்டு முயற்சியுண்டாக நாங்கள் இந்த நாட்டில் வணக்க வழிபாட்டு ரீதியான பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கின்றோம். தொழக்கூடிய மக்கள் கூடிவிட்டார்கள், நோம்பு நோக்கக்கூடிய மக்கள் கூடிவிட்டார்கள், ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் கூடிவிட்டார்கள். சுபஹான், ஒரு காலம் இல்லாத அளவுக்கு மதரசாக்கள், பள்ளி வாசல்கள் இஸ்லாத்தை பற்றியுள்ள ஒரு தாகம், தொழுகை மீது ஆர்வம், கயாமுல்லை தொழ வேண்டும், எழுத்துக்காக இருக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு அகீகாக்கள் கொடுக்க வேண்டும், உமரியா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இபாதாத்துடைய ஒரு பகுதி அதிலே நிரப்பம் அடைந்து அது அழகான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதனையும் எங்களுடைய வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் திருநாள் வரைக்கும் அந்த ஆரோக்கியமான நிலையும் பேண அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அதை நாங்கள் சொல்லுவோம் கிதாபுல் முஆமலாத் என்பதாக. வணிகம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இது எப்படி இபாதாத்து முக்கியமோ இதே இடத்தை இந்த வணிகம், இந்த தொழில், நாங்கள் செய்யக்கூடிய உழைப்புகள், நாங்கள் செய்யக்கூடிய சம்பாத்தியம், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உழைக்கக்கூடிய உழைப்புகளும் இடம் பிடித்திருக்கிறது, மறந்து விடாமல். பள்ளிகளுக்கு இருப்பது எப்படி விவாதத்தோ, இதே போல கடையிலிருந்து வியாபாரம் செய்வதும் ஹலாலான உணவை தேடுவது விவாதத்தை மறந்து விடாமல். சொன்னார்கள் அல்லாஹுடைய தீனை சொல்லுவதற்காக வேண்டி போயிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மௌத்து வர வேண்டும். இரண்டாவது கட்டமாக நான் ஆசைப்படுகின்றேன். அப்படி இல்லை என்றால் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு வியாபாரியாக இருக்கும் பொழுது நான் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி அப்துல்லாஹ் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசைப்பட்ட ரிவாயத்தை இமாம் குர்தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்ஸீரில் ரிவாயத்தில் சொல்லியிருக்கிறார்கள். வணிகம் என்று சொல்லக்கூடியது, வியாபாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான பகுதி, மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது? நான் உண்மையை சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் ஆயிரம் ஆண்டுகள் முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தலை நிமித்து வாழ்கின்றோம். நாங்கள் யாருக்கும் நான் இவ்வளவு காலமும் தலை முடியவில்லை. சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பெற்றுத் தந்தார்கள், பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நாட்டினுடைய ஆயிரம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு, இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அத்திவாரங்களையும் அடித்தளங்களையும் உருவாக்கிவிட்டு போனார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது? நான் மிக உறுதியாக சொல்லுகின்றேன், எந்த ஜமாஅத்தினாலும் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வரவில்லை. எந்த பள்ளி வாசலாலையும் இஸ்லாம் இந்த நாட்டுக்கு வரவில்லை. இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எந்த மதரசாவாலையும் வரவில்லை. இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எந்த கரைசாவாலையும் வரவில்லை. இவைகள் எல்லாம் பிறகு வந்து சேர்ந்து கொண்டவைகள். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது ஒரே ஒரு வழியில் தான், அதுதான் நேர்மையான வியாபாரம், நேர்மையான குறிப்பல் வாங்கல், ஹலாலான சம்பாத்தியம், வாழ்க்கையில் இருந்த நம்பகத்தன்மை, வாழ்க்கையில் இருந்த உண்மை பேசக்கூடிய பழக்க வழக்கம், இந்த ஒன்றின் ஊடாக மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நாங்கள் அதை பணிபுரித்து விட்டோம். நம்பிக்கை ஏற்ற மக்கள், பொய் பேசக்கூடியவர்கள், அன்புக்குரியவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வெளியிலிருந்து வந்து பேசவில்லை, உங்களுடன் இருந்து பேசுகின்றேன், உங்களில் ஒருவனாக இருந்து பேசுகின்றேன், நான் உங்களை போன்ற ஒருவனாக இருக்கின்றேன், அதனால் சுட்டி காட்டுகின்றேன். அன்புக்குரிய சகோதரரே, அவைகளை இழந்து விட்டோம். வியாபாரத்தில் அவைகளை இழந்து விட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல வியாபாரிகள், துறை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், இளம் குடும்ப இளம் சந்ததிகள் இங்கே உண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள், ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் உன்னிப்பாக தேவைகள் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எந்த சமூகத்திடத்தில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கட்டும், அவர்கள் சிறுபான்மையாக இருக்கட்டும், அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரமாக இருக்கட்டும், அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாரிடத்தில் அமானிடம் பேணக்கூடிய பழக்கமும், யாரிடத்தில் உண்மை சொல்லக்கூடிய பழக்கமும் இருக்குமோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை, அருக்குறைகளை அல்லாஹ் அவர்களிடத்தில் நியமமாக வைத்து விடுவார். உண்மை உரைக்கக்கூடிய பழக்கம், அமானிடம் பேணக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருக்குமோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருளை, ஞானத்துக்களை எதுவும் அது அவர்களின் மீது நிரந்தரமாக இருக்கும், நேரமாக இருக்கும். அல்லாஹ் அதை ஒரு போதும் பறிக்க மாட்டான் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு இனம், எந்த ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கட்டும், சிறுபான்மை சமூகமாக இருக்கட்டும், அவர்களுக்கு அமானிடம் பேணக்கூடிய பழக்கம் இல்லை, உண்மை சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை, ஏமாற்றம் இருக்கிறது, கலப்படம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, பொதுநலம் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்க வேண்டியிருந்தால் வலவுக்கான முஸ்லீமன், அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த அருளை அவர்களை விட்டு பறித்து விடுவார். மாணிக்கக்கல் வியாபாரம் இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய பாரம்பரிய வியாபாரம். ஆனால் மாணிக்கக்கல் வியாபாரத்துடன் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, உண்ட நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. அந்த கண்ணி வியாபாரத்தையும் பலிகரித்து விட்டது. நெல் வியாபாரம் முஸ்லீம்களுடைய வியாபாரமாக இருந்தது, நம்பிக்கை நிறைந்த, நேர்மை நிறைந்த, உண்மை நிறைந்த ஒரு வியாபாரமாக முஸ்லீம்கள் அதை செய்தார்கள். என்றைக்கு அந்த வியாபாரத்தில் நம்பகத்தன்மையும் அமானிடம் பேருந்தும் இல்லாமல் போய்விட்டதோ, அந்த வியாபாரமும் இன்னொரு சமூகத்துக்கு போய்விட்டது. இப்படியாக வரலாறு நடிகரும் வரலாறு ரீதியாக பார்க்க முடியும், நூற்று கணக்கான வியாபாரங்களை பறிகொடுத்து விட்டிருக்கிறோம். ஏன் காரணம் என்று சொன்னால், அதற்கு பெயர் சுவேசம் அல்ல, அதற்கு பெயர் சுவேசம் அல்ல, அதற்கு பெயர் பெரும்பான்மை சமூகம் அட்டகாசம் அல்ல, அதற்கு பெயர் என்ன தெரியுமா, எங்களுடைய நம்பகத்தன்மையை நாங்கள் இழந்து விட்டோம், எங்களுடைய உண்மை தன்மையை நாங்கள் இழந்து விட்டோம், நாங்கள் சாதிகீன், நாங்கள் உமனாக்கள் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை இழந்த மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும், நான் இன்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், என்னுடைய நாங்கள் குடும்பத்தில் தகப்பனாக இருக்கின்றேன், நான் மாட்டு மதத்தை சார்ந்த மக்களிடத்தில் என்னுடைய சமூகத்தில் அமீன், உண்மை உழைக்கக்கூடியவன், நம்பிக்கையானவன் என்று சொல்லி பேர் வாங்குவதற்கெல்லாம் முன்னால் என்னுடைய குடும்பம் எனக்கு சொல்லுமா நம்பிக்கையானவன் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவார்களா, பிள்ளைகள் சொல்லுவார்களா, என்ன வாப்பா உண்மை சொல்லக்கூடிய மனிதன் என்று சொல்லி, என்னோட பிள்ளைகள் சொல்லுவார்களா, என்னோட வாப்பா ஒரு நம்பிக்கையான மனிதன் என்று சொல்லி நாங்கள் தவறிவிட்டோம். நாங்கள் தவறிவிட்டோம். இந்த நாட்டில் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாங்கள் இழந்த கண்ணியத்தில் கௌரவத்தை மீண்டும் வாழ்க்கையில் திரும்பி பெற வேண்டும் என்றிருந்தால் அதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, அன்புக்குரிய சகோதரே, இந்த நாட்டில் எங்களை விட்டு பழி போன அந்த நம்பிக்கை தன்மை, அந்த அமானிடம் பேசக்கூடிய பழக்கத்தை நாங்கள் மீண்டும் திருப்பி எடுக்க வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு நபியாக வந்தது 40 பிறகுதான், 40 பிறகுதான் அல்லாஹ் நபியை பார்த்து, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் நபி, நதியை பார்த்து அல்லாஹ் விழிக்கிறார், நதியை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறார், நதியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். எதுக்கு பிறகு 40களுக்கு பிறகு 40 வரைக்கும் எப்படி விழிக்கப்பட்டார் ஸல்லல்லாஹு அடிக்க வேண்டி இருப்போம். 40 வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எப்படி விழித்தார்கள், மக்கள் எப்படி பார்த்தார்கள், மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது. அனைத்து மக்களும் நபிக்கு சொன்ன ரெண்டே ரெண்டு பேர் தான், அல் அமீன் அஸ்ஸாதிக், அல் அமீன் அஸ்ஸாதிக், தாவா செய்யக்கூடிய, தாவா களத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுகின்றேன், நான் ஒரு தாவி என்று சொல்லி சமூகத்தில் பேர் வாங்குவதற்கு முன்னால் நான் மக்களுக்கு பேர் வாங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் அமீர், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் சாதிக், இவர் உண்மை பேசக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய பெயர் நாங்கள் வாங்க வேண்டும். அந்த ரெண்டு பெயரும் இல்லாமல் என்னுடைய தாவா இருக்கிறதால் அந்த தாவா இந்த உலகத்துக்கு எந்த பிரயோகத்தையும் கொண்டு வர மாட்டான், அந்த தாவாவினால் எந்த ஒரு லாபமும் கிடைக்க மாட்டாங்க. அனைவருக்கும் சொல்லுகின்றேன், அனைத்து தாயிருக்கும் சொல்லுகின்றேன், இந்த உலகத்தில் நாங்கள் தாவா கரத்தில் இருக்கோம் என்றால் எனக்கு உங்களுக்கு விடுக்க வேண்டிய ரெண்டு ஆடைகள், ரெண்டு கவசங்கள், அதுல ஒன்று அல் அமீன் என்று சொல்லக்கூடிய பெயர், அஸ்ஸாதிக் என்று சொல்லக்கூடிய பெயருக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் எட்டு விதமாக வாழக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், என்னுடைய பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது, பள்ளிவாசல்கள் என்று அவருடைய பார்வையில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டு விதத்தைய பள்ளிவாசல்கள் எல்லாம் நாங்கள் கட்டியிருக்கின்றோம். கட்டியவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவர்களுக்கு ரஹமத் செய்வானாக, அவர்களுடைய மண்டலைகளை எல்லாம் ஒளிமையமாக்கி வைப்பானாக. பள்ளிவாசலுக்குள்ள என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டி இருக்கிறது, சர்தாரை ஆளவுடைய காலத்தில் பள்ளிவாசல் எப்படி இருந்தது. பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது வெறுமனே ஒரு சில வயோதிகர்களுக்கும் ஒரு சில அமல்களுக்கும் சொந்தமான இடம் அல்ல. பள்ளிவாசல்களுக்குள்ளே மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அழைத்து வளர்த்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மின்பற கொடுப்பதல்ல, அவர்கள் இந்த பள்ளிவாசல்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய பிரச்சாரங்களை, எங்களுடைய தயானிகளை, எங்களுடைய கூட சிந்தனைகளை, நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை அவர்கள் கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் எங்களுடைய பேச்சுக்களை ஒருமுறை அல்ல ஒரு அரை மணி நேரம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் அமூல் பக்தர்களாக மாறிவிடுவார்கள், அவர்கள் அபூத்தாளர்களாக மாறிவிடுவார்கள். ஏன் சொன்னால், நாங்கள் பேசக்கூடிய பேச்சு எங்களுடைய பேச்சு அல்ல, அது அல்லாஹ் ரசூலுடைய பேச்சாக இருக்கிறது, உள்ளங்களை தொடக்கூடிய பேச்சாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், உங்களை தடை செய்யவில்லை, அம்மா உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, என்ன வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு இந்த மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு எப்படி பிர்ருல் வாலிதைனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறதோ, பெற்றோருக்கு உபகாரம் செய்வதற்கு பிர் என்ற வார்த்தை அல்லாஹ் கையாளுகின்றார், அதே பிர் என்ற வார்த்தையைத்தான் அல்லாஹ் கையாளுகின்றார். மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நீங்கள் அருள் செய்யுங்கள், அவர்களை பற்றி கருணை காட்டுங்கள், அவர்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அது துமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க. இதை கொஞ்சம் யோசி ஒன்றுக்குரிய சகோதரத்திலே, நாங்கள் எல்லாம் அக்ஸாவுக்கு துவா கேட்கிறோம், அந்த அக்ஸாவ் அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தர வேண்டும், அதுல நாங்கள் போய் தொழ வேண்டும், அது எங்களுடைய மூணாவது இடப்புறம். யாரும் அந்த இடத்தை பாதுகாப்பாயா சொந்தமாக பேசுகிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி எடுக்கிறதுக்கு போறாங்க, தீ எடுக்க போறாங்க, பல மைல் தூரம், பல நோட்டு கணக்கான, பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மைல் தூரத்தை கடந்து போறாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா ஒரு நாள் இரவு ஒரு சேர்ச்சில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் தங்குறாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா
அந்த கிறிஸ்தவம் தேவாலயத்துடைய பாதம் அந்த துறவி இரவு நேரம் எழுதி தொங்கு கொண்டிருக்கிறார். அவருடைய மார்க்கத்தின் புறப்பிரகாரம் அவர் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார், வணங்கி வழிபடுகிறார். அவர்கள் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்குள்ள அறிந்திருப்பார்கள். உபரவு எல்லாம் தனது இருந்து பார்க்கிறார்கள். அந்த தேவாலயத்தினுடைய அந்த அந்த வணக்கத்தினுடைய இந்த மாற்றுவத்தை சார்ந்த மாற்று மத நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரர் இதெல்லாம் நின்று வணங்கிருப்பார். அவரை பார்த்து மரங்கள் அதிகமா சொன்னார்கள். நரகத்துடைய பொண்ணு என்று சொல்லவில்லை. அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஆவில சொன்னா சிவா, ஆவில சொன்னா சிவா, கஷ்டப்பட்டு அவர் செய்வாரே அவன் முடிவு நரகமாக இருக்குமே. இந்த உணர்வும் இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களை பற்றி ஏற்ற அவர உள்ளத்தில் இருக்காத வரையில் நாங்கள் முஸ்லீமாக முடியாது. நாங்கள் பொதுவாக செய்யக்கூடிய மக்கள் அல்ல, நாங்கள் சாமிடக்கூடிய மக்கள் அல்ல. நாங்கள் அவர்களையும் அழைத்துக் கொண்டு சோர்க்க போக வேண்டும். நாங்கள் எல்லாம் புகார் செய்ய ஓடுகின்றோம், புகார் செய்ய படிக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பேசுகின்றோம். எங்க நபியினுடைய கவலை, எங்க நபியினுடைய சிந்தனை, எங்க நபியினுடைய சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி மா புகார் எழுதுறாங்க கிதாபுல் மாஸில. புகாரி ஷரீஃப்ல சொல்றாங்க, ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷி, ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷி. அவருடைய விடயம் வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வஹ்ஷி காபத்துல்லாஹ்வுடைய சிறையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் அங்க வைத்து இவர் கொலை செய்யப்பட வேண்டும். நபீனுடைய ஸ்டேட்மெண்ட், நபீனுடைய அறிவுறுத்தல், நபீனுடைய அறிவித்தல் வந்துவிட்டது. என்ன யோசிப்பார் தெரியுமா? இதற்கு பிறகு எனக்கு சவைகள், எனக்கு பாதுகாப்பு கிடையாது, என்னை இங்கிருந்தாலும் கொலை செய்யும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் தாய்வுக்கு போய்விட்டார்கள், தாய்வுக்கு போய்விட்டார்கள் தன்னை மறைத்துக் கொள்வதற்கு. ஆனாலும் அகிலத்துக்கு ரஹ்மத்துல்லாஹ் வந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹ்மத்து மிகைக்கிறது, அருள் மிகைக்கிறது, சிந்தனை வருகிறது. பிலால் அந்த வஹ்ஷிக்கு தாவத்து கொடுக்கிறாங்க. அந்த தாவத்தில் முடிவு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார். இமாம் புகாரி சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஹ்ஷி நபியினுடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க, முஸ்லிமாக வந்திருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வஹ்ஷியை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் சகிதாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஹம்சாவை பற்றி ஞாபகப்படுத்தினார். கேட்டாங்க, இந்த சாஸ்திரம் நீங்க எப்படி கொலை செஞ்சீங்க? சொன்னார், இப்படித்தான் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அலாரம்பித்து விட்டார். ஜனாதா முன்னால் நிற்கும் பொழுது எப்படி அழுதார்களோ அதே அழுக மீண்டும் நடித்து ஸல்லல்லாஹு வந்து விட்டது. அனைத்தையும் கேட்டுவிட்டு சொன்ன வார்த்தை எங்களுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா உன்னை பாதுகாத்து விட்டால், நீ இடைக்கப்பட்டு விட்டாய், நீ ஒரு முஸ்லீமாக விட்டாய், உன்னுடைய பொருள், உன்னுடைய ரத்தம் பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் உன்னிடத்தில் பணிவாக வேண்டுகோள்கிறேன். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. என்ன தெரியுமா வேண்டுகோள்? எங்க சபையில உட்காரும் பொழுது எனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்ளாமல் எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொள் போன்ற முகத்தை பார்க்கும் பொழுது எங்க குடும்பத்துடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. குலமாக்கு எழுதியிருக்கிறார்கள், யாருடைய முகத்தை பார்க்க நிற்கவில்லையோ அவரையும் சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போற கவலை நபியுடைய கவலை. யாரை பார்த்தா ஹேட் ஆகிறாங்களோ, யாரை பார்த்த உள்ளத்தில் பல கவலைகள் வருகிறோம், யாரை பார்த்த பழைய கால ஞாபகம் வருகிறோம், யாரை பார்த்த நபீனுடைய சாட்சாட்டிக்கு ஞாபகம் வருகிறோம். அந்த வஹ்ஷி நபீனுடைய சபையில் உட்காரும் பொழுது சொன்னாங்க, எனக்கு பின்னால் வந்து உட்கார்ந்து போவாப்பா, எனக்கு முன்னால் உட்காராதே, அந்த முகத்தை பார்க்க எனக்கு மீண்டவில்லை. ஆனா அவரையும் சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்கு இந்த உணர்வு எனக்கு உங்களுக்கும் வராத வரையில இந்த நாட்டில் கௌரவம் கண்ணியம் மரியாதைக்குரிய மக்களாக நாங்கள் மாறப்பட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, மிக வினயமாக மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய பழக்க வழக்கம், எங்களுடைய பொருட்கள் வாங்கல், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வாக்குறுதிகள் எதனுமா காரணம் தொழுகையை பற்றி எல்லாம் தான் பேசினது போன்றே பொருட்கள் வாங்கலை பற்றி பேசியிருக்கிறேன். அம்மா சொல்கிறார், வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றும், நீங்க வாக்களிக்கிறீங்களா? இது சும்மா யாரும் வாக்களிக்க வேண்டாம். அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், ஊர் தலைவர்களாக இருக்கலாம், பாடசாலை அதிபர்களாக இருக்கலாம், உலகாக்களாக இருக்கலாம், புத்திரீகளாக இருக்கலாம், அனைவருக்கும் சொல்கின்றோம், சும்மா வாக்குகளை அள்ளி கொடுக்காதீர்கள், வாக்குறுதிகளை வாக்காக அள்ளி கொடுக்காதீர்கள். பலா, நீங்க வாக்களிக்கிறீங்களா? அவுப்பா, அதை வாக்கை நிறைவேற்று, அதை அள்ளி சொல்லு, அள்ளி கொடுத்தது போன்றே அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லதீன யஷ்ரூன பிஅஹ்லில்லாஹி வஈமானிஹிம் ஸமனன் கலீலா, வாக்களித்து விட்டு வாக்கை கொடுத்து விட்டு அந்த செக்கை சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த செக்கை பம்ப் பண்றாரு, செக்கை பாஸ் பண்றாரு, இல்ல வாக்களித்துட்டு வாக்கு நிறைவேற்றல, வாக்களித்துட்டு வாக்கு மீறாரு. அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவங்கெல்லாம் யாரு தெரியுமா, என்ன நீங்க வாக்களிச்சீங்க தானே, இதை செய்யலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்ன நாங்க கொலையா செஞ்சோம், என்னோட சொத்தை அபகரித்தோம், என்ன நாங்க தினாதா செஞ்சோம், அவர்களுக்கு தினா செய்வது சின்ன பாவம், தினா செய்வது பெரும் பாவம், வட்டி வாங்குவது பெரும் பாவம், ஆனா வாக்க மீறுவது சமதன் கலீலா, அவங்களுக்கு என்ன வாப்பம்னு நடக்க இல்லையே, அதை நாளைக்கு செய்வோமே, அது தெரிஞ்ச விஷயம் இல்லையே என்று சொல்லி வாக்குகளுடைய விடயத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குகளாக இருக்கலாம், இந்த வாக்கு விடயத்தில் நாங்கள் சரியான மோசம், கொடுத்த வாக்கு நிறைவேற்றவில்லை, கொடுத்த வாக்கு சரியாக நிறைவேற்றவில்லை, பாடசாலையை பாரபடுத்தும் பொழுது அதிபராக வரும் பொழுது ஒரு வகையான நிலைப்பாடு, அதிபராக ஆரம்பிக்கும் பிறகு இன்னொரு நிலைப்பாடு, மதுரத்தாவுடைய இமாமாக அவருக்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு, ஆரம்பிக்கும் பிறகு இன்னொரு நிலைப்பாடு, ஊருக்கு தலைவராக ஊருக்கு அரசியல் பிரபுவாக ஆளுவதற்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு, ஆரம்பிக்கும் பிறகு இன்னொரு நிலைப்பாடு. அல்லாஹ் சொல்லுகின்ற அப்படி இல்லை, நீங்க வாக்களித்தால் வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யாரு வாக்குகளையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் கொடுத்த சத்தியத்தையும் கொடுத்த செத்தையும் இதெல்லாம் பம் பண்ணி போட்டு இதெல்லாம் ரிசன் பண்ணி போட்டு என்ன வாப்பா நம்ம ஒண்ணு செய்ய இல்லையே, செக்குண்டா அப்படித்தானே, அது பாசாகவும் செய்யும், அது விட்டதாகவும் செய்யும் என்று சொல்லி எல்லாம் பேசுறாங்க தானே, அவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், லா ஹலா கலஹும் பில் ஆஹிரா, ஞாபகத்தில் வைத்துக்கொள், நீ செய்த ஹஜ்ஜு, நீ செய்த உம்ரா, நீ செய்த இபாதத்து வணக்க வழிபாடு, அதுல எந்த விதமான பலனையும் ஆகரத்தில் நீ கண்டுகொள்ள மாட்டாய். இது முதலாவது. இரண்டாவது சொல்லுகின்றான், கல்வி முகமுல்லா, அவர்களுடன் அல்லாஹ் உரையாடவும் மாட்டான், அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை கருணை கண்டொண்டு அம்மா பார்க்கவும் மாட்டான், அவர்களை அம்மா தூய்மைப்படுத்தவும் மாட்டான், இவைகள் அனைத்துக்கும் மேலால் நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு காவலை காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாக்கு மீறக்கூடியவர்கள், வாக்குகளை நிறைவேற்றாதவர்கள், வாக்களித்தலைகளை சிம்ப கட்டமாக பார்க்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நாட்டில் நாங்கள் வாழுகின்றோம் என்றால்தான் எங்களுடைய வணிகம், எங்களுடைய பொருட்கள் வாங்கல், எங்களுடைய வியாபாரம் தூய்மையான இஸ்லாத்துக்குள் இறந்து சேர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இஸ்லாத்துக்குள் இறந்து சேருங்கள். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கு, நாலாவது ஒரு பகுதி இருக்கு, அதுதான் குடும்பவியல், குடும்பங்கள் எங்கே இருக்கிறது, ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு விவாகரத்துக்களும் ஜினாக்களும் விபச்சாரமும் தன்னின சேர்க்கையும் முஸ்லிம் சமூகத்தில் வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் ஏன் விவாகரத்துக்கள், ஏன் விவாகரத்துக்கள், இந்த நாட்டில் இருந்தது 15 வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில் இருந்தது காதிமார் 50 பேர் என்றால் அந்த 50 பேருக்கு வேண்டிய வேலையும் இல்லை, அந்த 50 பேருக்கு வேண்டிய வேலையும் இல்லை, சும்மா இருந்தாங்க. ஏன் நிக்காக முடித்தால் அந்த டிவோர்ஸ் நடக்காது, திருமணம் முடித்தா கல்யாணம் முடித்தா விவாகரத்து ஒன்று கிடையாது. அப்படித்தான் இருந்தார்கள். இன்றைக்கு முஸ்லீம் உம்மாவுடைய நிலை எப்படி தெரியுமா? 500 காதிமார் இருந்தாலும் போதாது என்ற இடத்துக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகிறேன். ஏன் காரணம்? பிரச்சனைகளை பற்றி பேசுவதல்ல, காரணத்தை கண்டுபிடிங்கள். இப்படிப்பட்டது நிலை நீடிக்கும் என்றிருந்தால் விதவைகளும் அனாதைகளும் நிறைந்த ஒரு சமூகத்தை நாங்கள் விட்டுவிட்டு செல்லப் போகின்றோம். குடும்பவியல், குடும்பம் இருக்கிறது, குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது? நான் முடித்துக் கொள்கின்றேன். சொல்லுகிறது, குடும்ப உறவுகளை நாசமாக்கியவர்கள், குடும்பத்தை பாலாக்கியவர்கள், பந்தங்களை முடித்துக் கொண்டவர்கள், இவர்களுக்கு என்ன தண்டனை செய்யாமத்தில்? இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான், வலது கையில கொடுக்கப்படும் ஒரு சாரா இருக்கு, அல்லா அந்த கூட்டத்தில் என்னை மாற்றி வைப்பானாரியா அல்லா சொல்லிக்கொண்டே போகிறான். நாளை கயாமத்தின் நாளையில ஒரு கூட்டத்துக்கு அல்லா வலது கையில கொடுத்துருவான் அவருடைய சேவையத்தை. இன்னும் ஒரு கூட்டத்தை பற்றி அல்லா சொல்லுகின்றான். அவர்கள் ஒரு சாராருடைய இடது கையில் அல்லாஹ் குடித்து விடுவான் அந்த சேலத்தை. அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் பாதிகள், அநியாயம் செய்தவர்கள், பட்டு வாங்கியவர்கள், துரோகம் செய்தவர்கள், நன்மைகளை விடவும் பாவத்தை கூடுதலாக செய்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை சித்தரிக்கிறார்கள். மூணாவது கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லுவார். மூணாவது ஒரு சாராரையும் குரானில் சித்தரிக்கிறார். அல்லாஹ் சொல்லுவார், அவர்கள் யாரும் முடியுமா? இடது கையில் அல்லாஹ் கொடுப்பான், ஆனால் முன்னால் கொடுக்க மாட்டான், பின்னால் கொடுப்பான். இடது கையை பின்னுக்கு எடுத்து கொடுப்பான். அவன் முகத்தை மலக்குமார்கள் கூட பார்க்க மாட்டான். அவன் முகத்தை மலக்குமார்கள் கூட பார்க்க மாட்டான்.
அவன் யாருரா?
அவங்க யாரு தெரியுமா? குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சந்தோஷம். அவர்களுக்கு ஹராம் ஹலால் தெரியாது, மஹரமியத்து தெரியாது. சுயமாக வாழ வேண்டும், பிள்ளைகளோட வாழ வேண்டும். மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த தடையை கொண்டு வந்து எங்களை நாசமாக்காதீர்கள் என்று சொல்லி குடும்ப உறவுகளை, குடும்ப வாழ்க்கையை, குடும்ப பெமிலி நிறுவனத்தை நாசமாக்கினவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க செய்த பாவத்துக்கு எங்க மன்னிப்பு இருக்கிறது? எப்படி மன்னிப்பது? வட்டி வாங்கினவன் தௌபா செஞ்சா மன்னிப்பு கிடைத்தது. அனந்த லட்சத்தில் துரோகம் செய்தவன் எடுத்த சொத்தை திருப்பி கொடுத்து விட்டால் மன்னிப்பு கிடைத்துவிடும். சீதனம் வாங்கினவர்கள் தௌபா செய்ய வேண்டுமா? வாங்கின சீதனத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். இஸ்லாம் சொன்ன திருமணத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். சீதனம் வாங்குவதும் ஹராம், கொடுப்பதும் ஹராம், மறந்து விடாதீர்கள். கிழக்கிழக்கையிலிருந்து சொல்லுகின்றேன், இந்த கலாச்சாரத்தை மாற்றுங்கள். அல்லாஹுடைய கோப பார்வையிலிருந்து இந்த நாட்டை நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். ஒன்றல்ல அப்படிப்பட்ட குரானை ஓதிக்கொண்டு இந்த பாவத்துக்கு சொந்தக்காரர்களாக, இந்த பாவத்தை நாங்கள் பாரம்பரியமாக நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் அந்த குற்றத்தை நாங்கள் அனைவருமாக சேர்ந்து சுமக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரே, குடும்ப உறவுகளை தேடுங்கள். வட்டி வாங்கினவன் தௌபா செய்வான், தொழாதவன் தௌபா செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஹதீஸ் வந்திருக்கிறது புகாரி ஷரீஃப்ல, கதாபில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். என்ன பாவம் தெரியுமா? உன்னை பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாசமாக்கி விடுவது. உங்களை பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது உங்களோட பிள்ளை மட்டுமல்ல, அது இன்னொருவருடைய மனைவி, அது இன்னொருவருடைய கணவன், அது 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளின் பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரே, குடும்ப உறவுகளை தேடிக் கொள்ளுங்கள், குடும்ப உறவுகளை காத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை ஹலாலாக்குங்கள், குடும்ப உறவுகளை இஸ்லாமயப்படுத்துங்கள், வணிகத்தை இஸ்லாமயப்படுத்துங்கள், இராணத்துகளை அழகுபடுத்துங்கள், ஏகத்துவத்தை தேடுங்கள், நம்பிக்கையுடன் வாழுங்கள். எங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு சமூகம் இருக்கிறது. அல்லாஹ் எங்களை ஒரு போல் ஈவாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், ஆனால் உண்மையான இஸ்லாத்தின் மக்கள் நாங்கள் திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அவருக்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்திப்பாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களை ஒதுக்கி விடாதையா அல்லாஹ். எங்களை ஓரம் கட்டி விடாதையா அல்லாஹ். எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை கபர்களை பிரகாசம், அவருடைய கபர்களை பிரகாசம். சிறு பிராயத்தில் எங்களுக்கு இரக்கம் காட்டியது போன்று இரக்கம் காட்டுவார். இவர்களை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ நீண்ட ஆயுதம் செய்வார். யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை கொண்டு இந்த கண்களை குளிர்விப்பார்கள். குழந்தைகளை கொண்டு சொல்லிக்கிறார்களா? குழந்தைகளை கொண்டு சொல்லிக்கிறார்கள். இந்த நாட்டில் எங்களை வெள்ளியவான்களாக வாழவிப்பார்கள். நாட்டை பாதுகாப்பார்கள். நாட்டினுடைய உறவைகளை பாதுகாப்பார்கள். நாட்டுக்கு முஸ்லீம்கள் தேவை என்ற நிலையை திருத்துவார்கள். முஸ்லீம்களை இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள். முஸ்லீம்களை இந்த நாட்டுக்கு நல்ல பேரை சொல்லிக் கொடுப்பார்கள். அனைவரையும் பாதுகாப்பார்கள். இந்த சதப்பத்து ஜாரியாவை பொருந்திக் கொள்வாயா? இந்த நிலையான தர்மத்தை பொருந்திக் கொள்வாயா? யார் யாரெல்லாம் இதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ, கட்டுமான பணியில் யார் இருந்தார்களோ, இதற்கெல்லாம் தான் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, செல்வத்தாலும் அறிவாலும் செல்வாக்காலும் யாரெல்லாம் முடிவிருந்தார்களோ அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.